உங்கள நீங்க எத்தனை பேர் ரோலர் கோஸ்டர் ரைட் போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? இந்த ரைடு வந்து நான் வந்து யுஎஸ்ல ஒரு வாட்டி போனேன். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு ஒரு பில்டிங் இருக்கு, அது வந்து 150 ஃப்ளோர்ஸ் மேல, அது மேல ரைடு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே சுத்தி சுத்தி போவோம். நிதானமா தான் போவோம், முதல்ல நிதானமா போய் அப்புறம் மெதுவா மேலே ஏறும். மேலே ஏறும்போது நல்லா மேலே ஏறி போய் அந்த மேல போய் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நிக்க வைக்குவாங்க. நிக்க வச்சவொன்னே சுத்தி அமெரிக்காவே பாக்குற மாதிரி இருக்கும் நமக்கு, அப்படியே எல்லாம் தெரியற மாதிரி. ஆனா சுத்தி ஒரு 30 செகண்ட்ஸ் நிக்க வச்ச பிறகு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்ன உடனே அது கிளம்பும் பாருங்க, அப்படியே நம்ம வயிறெல்லாம் தொண்டைக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒரே பிச்சு எல்லாம் கத்துவாங்க. அது ஒரு த்ரில்லுனா த்ரில்லு, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கெல்லாம் அனுபவிச்சதுல தெரியாது. பயங்கரமான த்ரில்லு. ரெவலேஷன் புக்கு ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் புக்கு மாதிரி தான் பாத்தீங்கன்னா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பத்மோ தீவுல இருந்தோம், பத்மோ தீவுல இருந்து விட்டு அந்த 7 நகரங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். 7 நகரங்களை சுத்தி அதெல்லாம் பார்த்து முடிச்சு ஒரே ஹைட்ல மேல பரலோக உச்சிக்கே மேல ஏறி போயிட்டோம். தி ஹையஸ்ட் ஹெவன், கடவுள் எந்த இடத்துல கடவுளை ஒரு இடைவிடாம போட்டிருக்கிறார்களோ, கடவுளுடைய சொல்ல முடியாத மகிமை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கே போய், அங்க போய் நின்றுட்டு இருந்து அங்க போய் அந்த பிரம்மாண்டமான ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவர்கிட்ட இருந்து சுருளை வாங்குற காட்சி, அதை வாங்கின பிறகு அந்த சுருளை அவர் திறக்கிறாரு. இப்பதான் ஏர்விகோன்ற மாதிரி ஒரே கீழே வரப்போகுது. பயங்கரமா அங்க இங்க திரும்பி ஓடப்போகுது. சரித்திரத்துல ஓடுற மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இந்த புக்கு வருது. இந்த சுருள்ல என்ன இருக்கிறது தான் கேள்வி. இயேசு அந்த சுருளை வாங்கினாரு, அந்த சுருளுக்கு தான் 2 அதிகாரம் வந்துச்சு. அந்த சுருள்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த சுருளை திறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சுருள்ல என்ன இருக்குன்னு. அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சுருள்ல என்ன இருக்கு அப்படின்னா, 6வது அதிகாரத்திலிருந்து நமக்கு என்ன சொல்லப்படுது, போன வாரம் கொஞ்சம் அதுக்கு முகவரியா தான் பார்த்தோம். உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவம், உலகத்துல உபத்திரவத்துக்கு மேல உபத்திரம் வர்றதான் அந்த சுருள் சொல்லுகிறது. ட்ரபிள் ட்ரபிள் மோர் ட்ரபிள்ன்ற மாதிரி. ஆனா ஒரு விதத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்துல உபத்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்றத ரெவலேஷன் புக்கை பார்த்தா நம்ம படிச்சுக்கணும். நமக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரியுறது இல்லைங்களா, எத்தனை உபத்திரவம் உலகத்துல. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுக்கு ஒன்னா சேர்ந்துட்டு போகுது. எல்லா விதத்திலையும் வியாதி உடம்பு சரியில்லாம போகிறாங்க, எல்லாவது கொள்ளை நோய்கள் வந்து அடிச்சுட்டு போகுது, இன்னும் பெரிய பொருளாதார பிரச்சனைகள், விலைவாசி எல்லாம் கூடி போகுது. இன்னும் பேப்பரை பாருங்க, ஒரே சூசைடு கொலை, பயங்கரமான நியூஸ் தான் வருது, உபத்திரவம் தான் இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் சொல்றாங்க கொரியா வந்து World War III ஆயத்தமாயிட்டு இருக்குது, அரேபு கண்ட்ரி ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, பெரிய போர் சைனாவோட எல்லாம் சேர்ந்து வரப்போகுதுன்ற மாதிரிலாம் நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். அது பத்தாதுன்னு இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள்னு எவ்வளோ நமக்கு வருது. பூகம்பம் வருது, அது வருது. இப்போ இந்த உத்தரகண்ட்ல நடந்த மாதிரி புயல் வருது. இப்ப தண்ணியெல்லாம், தண்ணி இல்லைன்னு இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டோம். இப்ப டேம் எல்லாம் தண்ணி நிரம்பி வெளியே ஓடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு பயங்கரமான உபத்திரம் உபத்திரம் என்ன வரப்போதோ இந்த வருஷத்துல, உலகம் முடிய போது 12ல சொல்லி முடிச்ச பிறகு அந்த மாதிரி உலகத்துல இருக்கும். அதனால ரெவலேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுல உலகத்துல உபத்திரம் இருக்கு. ரெவலேஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல உபத்திரம் இருக்கு நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரெவலேஷன் இந்த உபத்திரம் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்குது. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படித்தான் நடக்குது அப்படின்றது ஒவ்வொன்றும் பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு, அது தேவனுடைய சித்தத்துல பார்க்கும்படிக்கு ஒரு பகுத்தறிவை ரெவலேஷன் புக்கு தான் நம்ம கொடுக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கைக்கு மாறான பயங்கரமான உபத்திரவங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து ரெவலேஷன் புக்கு தான் நம்ம கொடுக்குது. இந்த இப்ப வர சாப்டர், அடுத்த வர சாப்டர்லாம் இன்னமே நம்ம இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ, அத்தனை வருஷம் வரைகிற அநேக உலக லெவல்ல சுற்றி இருக்கிற உபத்திரவங்களுக்கு எல்லாம் ஒரு விளக்கத்தை இந்த சாப்டர்ஸ் தான் நம்ம கொடுக்க போகுது. எப்படி விளக்கத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சாவது அதிகாரம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம், இயேசு அந்த சுருளை தான் கையில வைத்திருந்து வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லி அவர் ஜெயித்தவராக, ஜெயம் கொண்டு ஆளுகை செய்கிறவர்களாக பரலோகத்துக்கு அவர் ஏறி போனார். எல்லா நாமத்தோட உயர்ந்த நாமம் சூட்டி இஸ் ரெய்னிங் அப்படின்னு போடுது, போட்டிருக்கு வேதத்துல. அவர் ஆட்சி செஞ்சுட்டு வரார். ஒரு கேள்வி நமக்கு என்ன இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும், எல்லா விசுவாசிக்கும் இருக்கணும்னா, இயேசுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சகல அதிகாரமும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவருக்கு சகல அதிகாரம் இருக்கு, அவர் தான் வெற்றி பெற்று அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி ஆட்சி செஞ்சுட்டு வர்றாருனா, இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு கொடுமையும் பாவமோ தீமையோ நிறைந்திருக்கு, இத்தனை அநியாயங்கள் ஏன் இந்த உலகத்துல இருக்கு? நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த கேள்வி? இயேசு, இஃப் ஜீசஸ் இஸ் த கிங் அண்ட் ஹீ இஸ் ரெய்னிங் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஹீ இஸ் கண்ட்ரோலிங் த ஹிஸ்டரி, அவர்தான் வேதம் சொல்லுது, அவர் தான் சரித்திரத்தை கண்ட்ரோல் பண்றாருன்னு, அப்படி இருந்தா ஏன் இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் இத்தனை கொடுமைகள் இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஏன்னா அவர் வந்து போய் நடந்த கொடுமைகள் ரொம்ப பயங்கரமானது. ஹிஸ்டரியிலே பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச கொடுமைகள்னா, ஹிட்லர் வந்து ஒரு 6 மில்லியன் யூதர்களை கொன்னுட்டான், அநியாயமா கொன்னுட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து ஒரு 20 மில்லியன் ஜனங்களை கொன்னுட்டான். உலக போர் 1-2 நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் மோசம் மோசம் மோசமா தான் போகுது. எத்தனை பூகம்பங்கள், எத்தனை சுனாமி அந்த மாதிரி நடக்குது. இன்னும் கொள்ளை நோய்களை எடுத்து பார்த்தோம்னா, எய்ட்ஸ் வைரஸ் பயங்கரமா பரவிட்டு வருது, பயங்கரமான கேன்சர்ஸ் எல்லாம் பரவிட்டு வருது. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு வருது. இயேசு உண்மையாகவே அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரா? யோவான் காலத்துல நீங்க நினைச்சு பார்க்கணும், யோவான் நிலைமையில இருந்து அவர் பாவம் பத்மு தீவுல இருக்கிறார். சபைகள் எல்லாம் பயங்கரமான கொடுமையான நிலையில, அந்த ஆசியா மைனருக்கெல்லாம் உங்களுக்கு படிக்கும் போது சொன்ன பெரிய பெரிய பூகம்பம் எல்லாம் வந்து, அந்த எந்த ஊரு, நம்ம ஒரு ஊரை பத்தி பார்த்தோம், லோடேஷியா சபை, அந்த ஊரே பூகம்பத்தினால அழிஞ்சு போய் திருப்பி கட்டினாங்கன்னு நான் சொன்னேன். அடிக்கடி பூகம்பம் வரும் அந்த ஊர்ல எல்லாம். அப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் வந்து இயேசுவை நம்பி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற கேள்வி, இயேசு அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறாரா? இயேசுதான் சகலத்துக்கும் அதிகாரியாக ராஜாவாக இருக்கிறார்னா, ஏன் இந்த உலகம் இத்தனை தீமைகளோடு இருக்கு? அந்த கேள்வி நமக்கு இருக்கணும் இல்லையா? இயேசுதான் காட் அப்படின்னு நம்பி இருந்தா ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு பதில் என்ன நம்ம சொல்லுவோம்? அந்த பதிலுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இயேசுதான் சகல அதிகாரமும் பொருந்து இருக்கும் போது ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னா, அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது, இந்த உலகம் தன்னுடைய ஊழியெல்லாம் முடிஞ்சிட்டு தன்னுடைய மரணத்துக்கு அருகாமையில வந்த பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தை பார்த்து, யோவான் 12:31 யாராவது படிங்க. John 12:31.
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு
நியாய தீர்ப்பு உண்டாகுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜட்மெண்ட் இந்த உலகத்துக்கு. அவர் ஊழியம் ஆயிருச்சு, அவர் வந்துட்டாரு, வந்து இப்போ இவ மறிக்க போறாரு. அந்த டைம்ல அவர் என்ன பார்த்து சொல்றாருன்னா, இந்த உலகத்தை பார்த்து, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சுன்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு இப்பவே நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். ஏன் இந்த உலகம் இயேசு போன பிறகு இவ்வளவு கொடுமையா போயிட்டு இருக்கிறதுனா, இந்த உலகத்துக்கு இயேசு ஆட்சி செய்து கொண்டு தன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் ஆரம்பிச்சிட்டாரு. பராமரிப்புல, பராமரிப்பின் மூலமா அநேக கருவிகளை, அவருடைய கருவிகளை, நியாய தீர்ப்பின் கருவிகளை இந்த உலகத்துக்கு தொடர்ந்து அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சுட்டார். அவருடைய கடைசி நாள் வரப்போற நியாய தீர்ப்புக்கு இனாகிரேஷன், இனாகிரேஷனுக்கு என்ன, திறப்பு விழா, அப்ப திறந்துட்டாரு, அப்பதான் சொன்னாரு, அப்ப திறந்துட்டாரு, திறந்து நியாய தீர்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தை நியாய தீர்ப்பின் கருவிகளா கொஞ்சம் ஒன்னொன்னா அமைச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த உலகத்துல. அதுக்காகத்தான் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைங்க. அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இயேசுவை பத்தி நம்ம இப்படி நினைக்கிறதே இல்லை. இயேசு நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி அவர் சாந்தமானவர், அன்பானவர், எல்லோரையும் நல்லா காப்பாத்து. அவரு நியாயம் தீர்க்க போறவர் அவர் தான். எல்லா நியாய தீர்ப்பும் பிதா என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஏன் இந்த உலகம் இயேசு தான் கண்ட்ரோல் பண்ற, இயேசு தான் இந்த உலகத்தை இப்படி நடத்திட்டு இருக்காரு. ஏன் இப்படி நடத்திட்டு இருக்காரு? அவருடைய நியாய தீர்ப்பின் கருவிகளை அவர் ஒன்னா அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இந்த ரெவலேஷன்ல நம்ம என்ன பாக்குறோம், ஒரு அடையாள மொழியில நாலு குதிரைகள் வர்றத நம்ம பார்க்க போறோம். என்ன இந்த நாலு குதிரைகள்? ஆறாவது அதிகாரத்துல பாக்குறோம். என்ன இந்த நாலு குதிரைகள்னா, அவருடைய நியாய தீர்ப்பின் கருவிகள், தன்னை கொன்று தன்னை நிராகரித்து தன்னுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத உலகம், தன்னுடைய ஜனங்களை அழிக்கணும்னு பாக்குற உலகத்துக்கு அவர் நியாய தீர்ப்பை ஆரம்பிச்சிட்டார். அதுதான் கற்ப வேதனையின் ஆரம்பம் அப்படின்னார் இல்லைங்களா. இவகெல்லாம் நடக்கும் அப்படின்னார். கற்ப வேதனையின் ஆரம்பம் அது எப்படி உடனே வந்துறாரு? கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். கற்ப வேதனையின் ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். இன்னும் இந்த சூரிய அஸ்தமிக்கிறது பாத்தீங்கன்னா அது உடனே சூரியன் வந்துடாது இல்லைங்களா. கொஞ்சம் வரும், கொஞ்சம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல்லா வர மாதிரி நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு இப்பொழுதே ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்தை நியாயம் தீர்த்துட்டு இருக்காரு ஆண்டவர். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபைனல் நியாய தீர்ப்பு, ஒருவரும் தப்ப முடியாது, நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறது. என்ன கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, பஞ்சங்கள், போர்கள், கொடிய நோய்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்? இதெல்லாம் இயேசு தாங்க அனுப்புறார். தன்னுடைய நியாய தீர்ப்பாக, நியாய தீர்ப்பின் கருவியாக தான் இந்த உலகத்துல அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இயேசு ஒரு தான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு, இயேசு வந்து போன பிறகு பைபிள்ல இந்த உலக காலத்துக்கு பத்தி கடைசி நாட்கள், கடைசி நாட்கள்னு சொல்லப்படுகிறது. ஏன்? நியாய தீர்ப்பு நாட்கள் இதெல்லாம், நேற்று நடந்துகிட்டு இருக்கு இப்பெல்லாம். அதனாலதான் நான் பாக்குறோம். சரி, இதை பார்க்கும் போது நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க, இந்த போன வாரம் சொன்ன மாதிரி இந்த புக் வந்து வெறும் எதிர்காலத்தை பத்தி தாங்க பேசுது அப்படின்னு நிறைய பேர் ஃபியூச்சரிஸ்ட் சொல்றத, நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏ கடைசி நாட்கள்ல 7 வருஷம் வரும், அதுல 3.5 வருஷம் இது வரும், 3.5 வருஷம் அது வரும்னு எல்லாம் பிரிப்பாங்க. அதுக்கெல்லாம் வேத ஆதாரமும் ஒழுங்கான வேத ஆதாரமே இல்லை. அப்படி இருந்தா நம்ம ஒரு சிம்பிள் கேள்வியதான் கேட்கணும். இன்னும் வரப்போற 7 வருஷம் கடைசி காலத்தை பத்தி ரெவலேஷன் பேசிட்டுனா, அங்க பத்மு தீவுல இருக்கிற யோவானுக்கு அதை பத்தி என்னங்க ஆக்குற, அவருக்கு என்னங்க ஆறுதல்? அதனால அது கடைசியில நடக்க போற மெசேஜ போய் யோவானுக்கு ஆறுதல் கிடைக்குமா? அதனால யோவானும் மத்த சபைகள்லாம் அந்த டைம்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறதே உயிரை பணைய வச்சுதான் இருக்கணும். ஒன்னு நீ கிறிஸ்தவனா இருந்தா ஜெயிலுக்கு போனோம், இல்லைன்னா சாகணும். அப்படித்தான் நிலைமை அவங்களுக்கு சில சபைகள்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு என்னங்க ஆறுதலான மெசேஜ் இருக்கு கடைசி காலத்துல நடக்க போற விஷயமா இருந்தா? இது கடைசி காலத்துல இருக்குல்ல, நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இட்ஸ் எ சைக்ளிக் வியூ. போன வாரம் பார்த்தோம், இயேசுடைய முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் நடக்கிற சகல சரித்திரமும் வித்தியாசமான அடையாள மொழிகளோடு வித்தியாசமான காரியங்களை வலியுறுத்துவதற்காக வித்தியாசமான கோணத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரே காரியம், ஒரே காலகட்டம் தான், இயேசுடைய முதலாவது வருகை, அவருடைய ரெண்டாவது வருகை. அதுக்கு நடுவுல என்ன நடக்கிறது? த டைம்லெஸ் வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள், ஒரு காலத்துல அடக்க முடியாது. இது முதல் நூற்றாண்டுல நடந்துச்சு, இரண்டாவது நூற்றாண்டுல நடந்துச்சு, எல்லா காலத்திலையும் விசுவாசிகள் தங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற போராட்டங்களை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட அடையாள மொழி புக் அது. அதை நம்ம அப்படித்தான் பார்க்கணும். நம்ம காலத்துக்கும் இது பொருந்தது, ஏன்னா இது சைக்கிளிக்கா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் நடக்கிற காரியத்தை தான் இந்த புக் நமக்கு சொல்லுது. அப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு இதுலதான் விளக்கத்தை பார்க்கணும். நம்ம பார்த்தோம் இயேசு அந்த முத்திரையை திறந்த பிறகு நாலு குதிரைகள் வருதா நம்ம பார்த்தோம். நமக்கு அந்த குதிரைகள் வந்து என்ன, இது குதிரைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனா அந்த காலத்துல யோசிச்சு பார்க்கணும், குதிரைகள்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய போர், ஒரு பெரிய வார், ஒரு பெரிய போர்ஸ் வர மாதிரி அவங்களுக்கு பயம். குதிரைகள்ல வராங்கன்னா பயங்கரமான பயம் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நம்ம நினைச்சு பார்க்கலாம். நமக்கு நினைச்சு பார்த்தோம்னா எப்படி நினைக்கலாம், யோசிச்சு பார்த்தனா ஒரு மிலிட்ரி பிளேன் வருதுன்னு வச்சுக்கோம், ரெண்டு இடத்துல பாம் எல்லாம் போட்டுக்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்? ஆபத்து வருதுன்ற மாதிரி தெரியல, ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம், ஆபத்து வர மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல ஒரு வார் பிளேனு அந்த மாதிரி வர மாதிரி ஒரு கர்ஃபியூ, ஃபுல்லா கர்ஃபியூ அடிச்சு சைரன் அடிச்சுட்டு போறாங்களே போலீஸ் எல்லாம், சைரன் வெளியே வந்தா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்லாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை, ஒரு ஆபத்து வரப்போகிறது. அதான் குதிரைகள், ஒரு குதிரையா வருது, ஆபத்தை அறிவிக்கிறதுக்காக ஒரு குதிரையா வருது. இந்த படங்கள்லாம் என்ன இந்த குதிரைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பைபிள் இஸ் பைபிள்ஸ் ஓன் கமெண்ட்ரி அப்படின்னு. அதாவது பைபிளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பைபிளை பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு காரியத்துக்கு விளக்கம் வந்து ஒன்னு புரியலன்னா இதுக்கு விளக்கம் வேற எங்கேயோ இருக்கும், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும். பைபிள் தான் பைபிளுக்கு விளக்கத்தை கொடுக்கும், அது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம ரெவலேஷனுக்கு சரியான விளக்கத்தை நம்ம பாக்குறோம்ன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, யோவான் வந்து ஒரு பழையற்பாடு மனுஷன் இல்லையா, பழையற்பாடை கரைச்சு குடிச்ச மனுஷன். அவர் வந்து ஏதாவது படம் எடுத்து நம்ம காமிக்கிறாருன்னா அது நிச்சயமா எங்க இருக்கும், பழையற்பாடுல இருக்கும் இல்லைங்களா. அந்த பழையற்பாடுல பார்த்து பழையற்பாடுல அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்றத பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அங்க வருது இந்த குதிரை வருதுன்னு நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா. அப்படித்தான் நம்ம ஊர்ல செய்யுது, பழையற்பாடுல என்ன விளக்கம் அதுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நாலு குதிரைகள் பைபிள்ல முதல்ல எங்க வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வசனம் படிப்போம், உங்களுக்கு ஒருவேளை படிக்காம இருந்திருக்கலாம். நீங்க பழையற்பாடுல செக்கேரியா 6:1-6 வரைக்கும், ஜெக்கேரியா 6:1-6 வரைக்கும்,
என் கண்களை ஏறெடுத்து இதோ இரண்டு பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் கூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார்.
சரி, இங்க பாத்தீங்கன்னா 4 குதிரைகள் இல்ல ரதங்கள்னு போட்டிருக்கு, ரதங்கள். அதே பாத்தீங்கன்னா அந்த 4 ரதங்களையும் வித்தியாசமான கலர், ஆனா ரெவலேஷன்ல போட்ட கலர் இல்ல, ஆனா வேற காரியத்தை வலியுறுத்துவதற்காக சொல்லுது. ஆனா அதனோட நோக்கம் ஒன்று தான், இவைகள் என்னன்னு கேட்கும் போது கடவுளுடைய சமூகத்திலிருந்து இந்த உலகத்தின் 4 கோணங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பின் கருவிகளாக அவர் அமைச்சுட்டு இருக்கிறார், ஒரு இன்ஃபுளுன்ஸாக அவர் அமைச்சுட்டு இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து தான் போகுது அப்படின்றத யோவான் ஏன் இந்த 4 குதிரைகளுக்கு படம் வந்துருச்சுன்னா, இதை படிச்சதுனால தாங்க அவருக்கு அந்த படம் வருது. இது அர்த்தம் தான், அந்த நோக்கம் ஒண்ணு, வித்தியாசமான கலர் வித்தியாசமான இருந்தாலும் அது பைபிளை படிக்கிறவங்க பழையற்பாடை பார்த்து படிச்சு அதை புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காகத்தான் அதை பயன்படுத்துறாரு அவர். 4 குதிரைகள் என்ன? நியாய தீர்ப்பின் கருவிகள், தேவனால் அனுப்பப்பட்ட நியாய தீர்ப்பின் கருவிகளா நம்ம பாக்குறோம். நம்ம முதலாவது குதிரையை பத்தி போன வாரம் பார்த்தோம், அது என்ன நிறம் கொண்ட குதிரை? வெள்ளை நிறம், ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு நான் பாக்குறோம். நான் சொல்லியிருந்தேன் அநேக பேர் இதை யாரு நினைக்கிறது? கிறிஸ்துன்னு நினைக்கிறது. இது கிறிஸ்து, இது ஏன்னா வெள்ளை குதிரை, ரெவலேஷன் 19 அதிகாரத்திலயும் அவர் வெள்ளை குதிரையில வராரு அப்படின்றத நினைக்கிறாங்க. ஆனா இது கிறிஸ்துவா இருக்க முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். முதலாவது கிறிஸ்துவா இருந்துச்சுன்னா மத்ததுக்கும் வேற இந்த மாதிரி ஒரு மத்ததெல்லாம் கிறிஸ்து, வேற மனுஷன் இல்ல, வேற ஏதோ போர்ஸ், ஆனா முதலாவது உண்டி கிறிஸ்துன்னு சொல்றது அந்த இதுக்கே கான்டெக்ஸ்டுக்கு ஒத்து வரலன்னு நான் சொன்னேன். ஏன் இது கிறிஸ்துவா இருக்க முடியாது? முதலாவது இந்த குதிரையில வரவர் என்ன எடுத்துட்டு வர்றாரு? வில், வில் இல்லைங்களா, வில்ல எடுத்துட்டு வர்றாரு. கிறிஸ்து வந்து ரெவலேஷன் 90 வில் இல்ல, பட்டயத்தை எடுத்துட்டு வர்றாரு நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு கிரீடம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாக்குறோம். கிறிஸ்து வந்து அந்த ரெவலேஷன் 19 அநேக கிரீடங்களை போட்டிருந்தாருன்னு வருது, டயடம் அப்படின்ற மாதிரி. அது மாத்திரம் கிறிஸ்து தான் அந்த முத்திரையை திறக்கிறார், அவரே திறக்கிறவர், அவரே முதல்ல குதிரையில வரவர் இல்ல. கிறிஸ்து வருது, அவருடைய வருகை கடைசியில இருக்கே தவிர ஆரம்பத்துல இல்ல, அதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரணம், இது ஏன் கிறிஸ்துவா இல்லன்னா, இது இந்த குதிரை எப்ப வருதுன்னா அந்த ஏஞ்சலுடைய கட்டளைக்கு பதிலாக இது வருது. இருக்கலாம். அந்த நான்கு ஜீவன்கள ஒருத்தர் வந்து வா கம் அப்படின்னு ஒரு இடி முழக்க சத்தத்தோடு சொல்லும் போது அது வருது. கிறிஸ்துவுக்கு போய் ஒரு ஏஞ்சல் கட்டளை கொடுக்க முடியுமா? அவரை பார்த்து சாஷ்டாங்கமா உழுவுறாங்க அந்த ஏஞ்சல்ஸ், அவங்க வானா தான் இவரு வருவாரா? அதுக்கு அர்த்தமே இல்லை, புரியுதுங்களா? அதனால கிறிஸ்துவா இது இருக்க முடியாது அப்படின்னு. ஒருவேளை கிறிஸ்து மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இயேசுவே சொன்னாரு, அநேகர் என் நாமத்தில் கள்ள கிறிஸ்துகள் வருவார்கள் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கள்ள கிறிஸ்து தான் இது. கள்ள கிறிஸ்து ஒரு எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு பொய்யான சமாதானத்தை அளிக்கிற ஒரு கிறிஸ்து. ஏன் பொய்யான சமாதானம்னு சொல்றோம்னா, ரெண்டு காரணம். ஒன்னு வந்து அவர் வில்லோடு வராரு, வில்லு இருந்துச்சுன்னா அம்பும் இருக்கணும். ஆனா அம்பே இல்லாம வில்லோடு வர்றாருன்னா அவரு ரத்தமே சிந்தாம ஜெயித்தவர்னு அர்த்தம். ஒரு ரத்தமும் சிந்தாம வெற்றி. பாருங்களேன், அவர் படிங்க அந்த வசனத்தை, ரெண்டாவது வசனத்துல இருந்து.
நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
அவன் ஜெயிக்கிறவனா, ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் அது. அவன் ஜெயிக்கணும்னு தீர்மானித்திருக்கிறான், அவன் ஜெயித்து கொண்டே விடாமுயற்சியா சகல பேரையும் ஜெயித்து கொண்டிருக்கிறான். நம்ம பார்க்கும்போது இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, இது வந்து உலக லெவல்லையும் ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு நிலை. ஆவிக்குரிய நிலையிலையும் இந்த அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் மூலமா மக்களுக்கு ஒரு பொய்யான சமாதானம், ஒரு பொய்யான ஆத்ம சமாதானத்தை அளிக்கிற, என் நாமத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் வருவாங்க அப்படின்றதான் இது குறிக்குது. ஏன்னா நம்ம இன்னும் வசனம் கூட பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் அழிவு வரப்போகுது. இந்த உலகத்தை சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஒன்னு தெசலோனிக்கர் 5:3 படிங்க ஒருத்தர். இன்னொருத்தர் மத்தேயு 24:4 படிக்கலாம். சமாதானம் சௌக்கியம்னு சொல்லும் போது தான் அழிவு அவங்களுக்கு வரும். அது ஒரு ஏமாத்திர அவங்களை வலையில சிக்க வைக்கிற ஒரு சமாதானம் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம பாருங்க, இயேசு வந்து இந்த கடைசி காலத்துக்கு முதல் அடையாளமா என்ன சொல்றாரு, அவருடைய நியாய தீர்ப்பு அனுப்புறதுக்கு. 24:4 படிங்க.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அநேகரை வஞ்சிப்பார்கள், அதுதான் முதல்ல நடக்கும். வஞ்சனை நடக்கும் முதல்ல, வஞ்சனை அநேக பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த காலம் இதுதான். அந்த குதிரை வான பிறகு வெள்ளை குதிரை வந்து எல்லோரையும் ஜெயம் கொண்டுகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கும் போது என்ன பாக்குறோம், இந்த கள்ள போதகர் மூலமா, கள்ள கிறிஸ்துகள் மூலமா அநேக பேர் வஞ்சிக்கப்படுகிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு பொய்யான சமாதானத்துல அவங்க சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். உலக லெவல்லையும் நம்ம பார்த்தோம், இப்பெல்லாம் பேசுறது சமாதான பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தைன்னு தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்னொரு வசனம் படிக்கலாம், 2 தெசலோனிக்கேயர் 2:9.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும்.
சகல விதமான வஞ்சகத்தோடு இருக்கும், சகல அடையாளங்களும் அற்புதங்களோடு அநேகரை வஞ்சிக்கிற ஒரு வஞ்சனை வரப்போகிறது. தொடர்ந்து படிங்க.
ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படி நடக்கும்.
ஏன் அப்படி ஆண்டவர் விடுறாரு, அநேக பேர் வஞ்சித்து போகும்படிக்கு? சத்தியத்தை அவங்க நேசிக்காததுனால அவங்க வஞ்சிக்கும்படி படிக்க ஆண்டவர் அவங்களை விட்டுறாரு. அதுதான் அந்த வெள்ள குதிரை நம்ம பாக்குறோம். எத்தனை பேர் இப்போ இந்த காலத்துல தன்னுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு கவனம் இல்லாம, உண்மையாவே நான் இயேசுவை நம்புறேங்க அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவாங்க, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா, ரட்சிப்பின் அடையாளங்கள் உனக்கு இருக்கா, சத்தியத்துல நீ வளர்ந்துகிட்டு இருக்கியா, பரிசுத்த வாழ்க்கையில் நீ வளர்ந்துகிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் இல்ல, கேர் இல்ல. தங்களுடைய ஆத்ம நித்திய நிலைமையை குறித்து ஒரு தப்பான ஃபால்ஸ் செக்யூரிட்டி, தப்பான சமாதானம், அநேக பேரை ஜெயித்து வஞ்சிக்கிற ஒரு ஆவி தான் அது வெள்ளை குதிரை அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் பெரிய அழிவு வரப்போகுதுன்னு பாக்குறோம். அடுத்ததாக மூணாவது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம்.
அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது.
அவர் இரண்டாவது முத்திரையை அவர் உடைக்கிறார் பரலோகத்தில இருந்து. அதை உடைக்கும் போது ஒரே நேரத்துல அந்த ஒரு சத்தம் வருது. அந்த ஜீவன் நான்கு ஜீவன் இருக்கு இல்லையா, நான்கு ஜீவன்ல ஒரு ஜீவன் சொல்லியாச்சு, இப்ப ரெண்டாவது ஜீவன் கம் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டர் சத்தம். ஏன் தண்டர் சத்தம் பைபிள் அப்படி போட்டிருக்கு? அந்த சத்தத்தை நம்ம ஒரு ஆச்சரியத்தோடு பிஹோல்டுன்னு பாக்குற மாதிரி, ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு பயத்தோடு பார்க்கணும். என்ன மாதிரி ஆபத்து வருது பாருன்ற மாதிரி பாக்குறதுக்கு தான் அது சொல்லப்படுது. ரெண்டாவது குதிரையில இருந்து வராரு ஒருத்தர். அவர் இந்த குதிரை எந்த கலர்ல இருக்கு? சிவப்பு, ரெட் கலர். சிவப்பு ரெட் கலர் நம்ம பாக்குறோம். இவர் வந்து என்ன பண்றாரு? தொடர்ந்து படிங்க.
அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்தும் போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
பூமியில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கு. அதனாலதான் நம்ம முதலாவது குதிரை சமாதானம் நம்ம சொல்றோம், பொய்யான சமாதானம். அந்த சமாதானத்தை இந்த ரெண்டாவது குதிரை வர்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, பூமி முதலாவது பூமியில இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டு ஒருத்தர் ஒருத்தரை கொலை செய்யும்படிக்கு இந்த ரெண்டாவது குதிரை அதுக்கு தான் அனுப்பப்படுது. இந்த ரெண்டாவது குதிரைக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா, நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்க பிளட் ஷெட், அதாவது ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு குதிரை, ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு குதிரை, பிளட் ஷெட். இந்த குதிரையினுடைய நோக்கம் என்ன? சமாதானத்தை எடுத்து போட்டு மனுஷருங்களுக்குள்ள அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் அழித்து கொள்ளும்படிக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பு தன்மைய அதை ரிலீஸ் பண்றதுக்கு, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும்ன்றதுக்காக அதை தூண்டி விடுறதுக்காக இந்த குதிரை வருகிறது. இது வந்து என்ன அப்படின்னா, சில பேருக்குன்னா அநேக பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உலகத்தில் நடக்கிற போருங்களை பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நடந்த போர், அதுக்கப்புறம் நடந்த எருசலேம் போர், அதுக்கப்புறம் நடந்த வேர்ல்ட் வார் 1, 2, அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற போர், ஈராக் நடந்த போர், அதை பத்தி தான் இது பேசுதுன்றாங்க. ஆனா அந்த வார்த்தைகள்ல நம்ம ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நம்ம விட்டுறக்கூடாது. இப்படிதான் பைபிள படிக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நம்ம அந்த வார்த்தைகள் அது அர்த்தத்தை கொடுக்குதா? அதுக்கு பேர் தான் எக்ஸிஜீசஸ் சொல்லுவாங்க. எக்ஸிஜீசஸ்னா அந்த ஒரு வசனங்களா நம்ம பார்த்து அது என்ன மூல அர்த்தம்ன்றத பாக்கணும். அவங்க சொல்ற யார் சொல்ற கருத்தும் அந்த வசனங்களுக்கு பொறுத்து போதான்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம், நிறைய பேர் இப்படிதான் சொன்னாங்க, நம்ம எப்படி அந்த வார்த்தைகளுக்கு அப்படி அர்த்தம் இருக்கான்னு நம்ம பாக்குறது. உதாரணத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படியா இந்த வசனங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பெரிய போரை பத்தி இந்த வசனம் பேசவே இல்லை. போர்ன்னு போட்டிருக்கா எங்கேயாவது? என்ன போட்டிருக்கு? ஒருத்தர் ஒருத்தரை கொன்னுக்குவாங்க, ஒருத்தர் ஒருத்தரை கொலை செய்து கொள்ளுவார்கள், ஒருத்தர் ஒருத்தரை கொன்னு போட்டுக்குவாங்க. அப்படின்னா இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்கணும். ரெவலேஷன் இந்த கொன்னு போடுவாங்கன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் 5:6 படிங்க. தமிழ்ல எப்படி கொன்னு போட்டுருவாங்கன்னா வருது, எப்படி வருது? ஒருவர் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. சரி படிங்க 5:6.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி.
சரி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த இங்கிலீஷ்ல எப்படி வருது? அந்த ஹார்ஸ் இது ஹாப்பின்ஸ்லேன். அப்புறம் ரெவலேஷன் 6:6 அந்த ரெட் ஹார்ஸ் என்ன பண்ண வைக்குது? கில் ஒன் அனதர். ஓகே, ஸ்லேன் ஒன் அனதர்னு வருதா? ஸ்லேன் ஈச் அதர். கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, ஒருத்தர் ஒருத்தரை கொலை பண்ணிக்கும்படிக்கு. எப்படி கொலை பண்றதுன்னா, இயேசு எப்படி கொலை பண்ணாங்க? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டின் அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடிக்கப்பட்ட ஒருத்தர் ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சுக்கும்படிக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதனால இது போரை குறிக்க முடியாது. ஏன்னா 8வது வசனத்துல தான் போரே வருது, பட்டயத்தினாலன்னு வருது. இன்னொரு வார்த்தை கூட இங்க வந்திருக்கு, அந்த பட்டயத்தை தொடர்ந்து படிங்க. அவனுக்கு ஒரு பட்டயம்,
அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருந்தா பெரிய பட்டயம்னா அது சைஸ்ல பெருசு இல்ல, அது என்ன நிகழ்த்துதோ அதுல பெருசு. இந்த பட்டயம் என்ன மாதிரி பட்டயம்னா மெக்காயிரோ அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா என்னன்னா பெருசு பட்டயம் இல்ல, நம்ம கொலை செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யாரும் யூஸ் பண்றது இல்ல, ஆனா கொலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, சின்னதா இருக்கிற பட்டயம். அந்த பட்டயத்தை பத்தி தான் இது பேசுது. போர்ல யூஸ் பண்ற பட்டயமே இது இல்ல. அதனால ரெண்டு வார்த்தைகள், ஒன்னு பட்டயத்தை பாக்குறோம், இன்னொன்னு கொலைன்னு யூஸ் பண்ணும் போது இயேசுவ கொலை செஞ்ச மாதிரி யூஸ் பண்றத நம்ம பார்க்கும்போது இது போரை பத்தி குறிக்க முடியாது. ஏன்னா போர், பெரிய போர் பட்டயம்னு வர்றதே வந்து அந்த நாலாவது குதிரையில தான் வருது. இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இது வந்து இயேசுடைய நாமத்துல நடக்கிற பெரிய துன்பங்களை பத்தி குறிக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள், ஒருத்தர் ஒருத்தரை சாவடிச்சுக்கிறது. எதுக்காக சாவடிக்கிறது? அநேக காரணங்கள் இருக்கலாம், ஆனா அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன, கிறிஸ்தவங்களை கொலை செய்யறாங்க இல்லையா, முதல் நூற்றாண்டுல எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க, அந்த கொலையை ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சுக்கிற ஒரு நிலைமையத்தான் அது காமிக்குது. உண்மையான கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு ஒரு நிலைமையத்தான் காமிக்குது. அதாவது முதல் நூற்றாண்டுல இருந்து இரண்டாவது நூற்றாண்டு வரைக்கும் என்ன பார்க்க முடியும்னா, இந்த சிகப்பு குதிரை ரத்த சாட்சியா அநேக பேர் இயேசுக்காக மரிக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு தான் இந்த குதிரை நமக்கு சொல்லுது. ஏன்னா இந்த மெக்காயிரோன்ற அந்த பட்டயத்துல குத்துனது வந்து ஜேம்ஸ் ஒரு லீடர் இருந்தார் முதல் நூற்றாண்டு சபையில. அவர் வந்து ஏரோடு கத்தியால குத்தி சாவடிச்சிட்டாரு. என்ன கத்தி யூஸ் பண்ணார்னா இந்த மெக்காயிரோன்ற கத்தி தான். அந்த மாதிரி விசுவாசிகளை கொலை செய்கிறத தான் இங்க போட்டிருக்கிறது. ஒன்னாவது நூற்றாண்டு ரெண்டாவது நூற்றாண்டுல இருந்து எல்லா நூற்றாண்டும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு போட்டிருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம பார்த்தோம், சில சபைகள்ல அந்திபான்ற ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, ஸ்மிர்னா இதுல சபையில எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு நம்ம பார்க்கறோம், பர்கமூச்சாச்சுல கொண்டுட்டாங்கன்னு. அப்புறம் பாலிகார் அவரை போட்டு எப்படி கொண்டாங்கன்னு, அது மாத்திரம் இல்ல எத்தனையோ விசுவாசிகளை போட்டு ரத்த சாட்சியா ஒருவர் ஒரு அடிச்சு கொண்டுகிட்டாங்கன்னு நம்ம பார்க்கறோம். அது ஒரு காரியத்தை குறிக்கிறது. இன்னொன்னு வந்து உலக லெவல்ல ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சு கொண்டுக்குவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சு கொலை செய்யற அளவுக்கு மக்கள் போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அது இயேசுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்துக்கு அவர் அனுப்புறது. ஒருத்தர் ஒருத்தரை அவங்க கொலை செஞ்சு கொள்ளும்படிக்கு அவங்களை அனுப்புறாரு அப்படின்னு இது எங்க இருந்து வருது நம்ம பாக்குறோம், இயேசு கிட்ட இருந்து தான் வருது. ஏன் இதை இயேசு அனுமதிக்கிறார் நம்ம கேட்கலாம், எப்படிங்க இயேசு அனுமதிக்கிறாரு, ஒரு தங்களுடைய விசுவாசிங்க சாவறது இயேசு அனுமதிக்கிறாரா, என்ன நினைக்கிறீங்க, சபையில் இருக்கிற விசுவாசிகள் ரத்த சாட்சியா மறிக்கிறது இயேசு அனுமதிக்கிறாரா? இயேசு நிச்சயமா அனுமதிக்கிறார். ஏன், அவர் அனுமதிச்சா தானே எதுவுமே நடக்க முடியும். அது நடக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இயேசு அனுமதிக்கிறாருன்னு. ஏன் அனுமதிக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அவர் இந்த உலகத்துல இருக்கும்போதே சொன்னாரு, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லல, என் நிமித்தம் நீங்க துன்பப்படுவீங்கன்னு சொல்லல, என் நிமித்தம் உங்களை அநேக பேர் மோசமா பேசுவாங்கன்னு சொல்லல, ஆனாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க, பரலோகத்துல உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் இருக்கிறதுன்னு. ஏன்னா இயேசுடைய ராஜ்யம் வளருதே, உங்களுக்கு தெரியுங்களா, இயேசுடைய ராஜ்யம் வளருதே இந்த மாதிரி ரத்த சாட்சிகள்னால தாங்க. கிறிஸ்தவ விசுவாசம் வளர்ந்ததே ஏன் சொல்லுவாங்க, ஒரு ரத்த சாட்சியினுடைய ரத்தம் தான் ஒரு சபையினுடைய வித்தா மார்ச்சின், உங்களுடைய ரத்தம் சிந்தனது ஒருத்தர் செத்ததை பார்த்து தான் ஒரு சபையை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது கூட உயிரே கொடுக்கிறவரா இருக்கும் போது தான், மரண பள்ளத்தாக்கு கூட என் சபையை அழிக்க முடியாதுன்னு அவர் சொல்லல. அதனாலதான் இயேசு இதை அனுமதிக்கிறார், அவர் சபைக்கு ஏன் அனுமதிக்கிறாரு, இதன் மூலமா தான் அவருடைய ராஜ்யம் பெருக போகுது. ஆனா ரத்த சாட்சியா மடிச்சவங்க உடனே அவங்களுக்கு மகிமையை அவர் கொடுக்கிறார். அதனால அது ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் கொண்ணுக்கும்படிக்கு இயேசு அனுப்புறாரு அப்படின்னு பாக்குறோம். அது முதலாவது ஒரு விசுவாசிகளுக்குள்ள அழிவை. ரெண்டாவது என்ன பாக்குறோம், அநேக ஒருத்தர் ஒருத்தர் கொன்னு கொள்ளும்படிக்கு உலகத்திலயும் அந்த நியாய தீர்ப்பு வருது. உதாரணத்துக்கு நம்ம பேப்பர்ல எல்லாம் பாக்குறது இல்ல, எத்தனையோ முதல் நூற்றாண்டு ரெண்டாவது நூற்றாண்டு இருந்து எத்தனை விதமான கொலைங்க, புருஷன் மனைவியை கொன்னது, மனைவி பிள்ளைய கொன்னது, இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை கொன்னுகிற ஒரு நிலைமை முதல் நூற்று முதல் வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் என்ன இருக்கும், தேர் வில் பி கில்லிங் ஆஃப் ஒன் அனதர், எப்படி டார்ச்சரா கொலை பண்ற அநேக காரியங்கள் நடக்க போகிறது. அதுதான் இந்த குதிரை. ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு இந்த சிவப்பு குதிரை என்ன, அநேக பேர் ரத்தத்தை சிந்துகிற ஒரு நிலைமை ஏற்பட போகிறது அப்படின்னு தான் பாக்கிறோம். இதை வச்சுதான் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்கணுமே தவிர, நம்ம பாக்குற நடக்கிற காரியங்கள்லாம் ஏன் இப்படி நடக்குது? இதோ சிவப்பு குதிரை இங்க இருக்கு பார், இந்தவர்தான் அமைச்சிருக்கிறார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கருவியாக தன்னுடைய மக்களுடைய இதுக்கு அவர் வளரத்துக்காக அமைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டாக அமைச்சிருக்கிறார், ரத்தம் சிந்துதல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, மூணாவது குதிரையை பத்தி நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து படிங்க.
அவர் மூன்றாம் குதிரையை உழைத்த போது, குதிரை உழைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன்.
சரி, முதலாவது குதிரை ஒரு பொய்யான சமாதானம், உலகம் எல்லாம் சமாதானமா இருக்கும்படிக்கு. ரெண்டாவது குதிரை வந்து ஒரு ரத்தம் சிந்தும்படிக்கு, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தும்படிக்கு அனுப்பப்படுற ஒரு குதிரையா நம்ம பாக்குறோம். இப்ப மூன்றாவது குதிரை என்ன கலரு? பிளாக், கருப்பு குதிரை. சரி, அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுது?
அதன்மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்து இருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி கோதுமை என்றும் எண்ணெயையும் ராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன்.
இங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, நம்ம கவனிக்கணும். மூன்றாவது குதிரை வந்து கருப்பு குதிரை. இது என்ன இது அப்படின்னா, அநேக பேர் இது சொல்றது இதே மாதிரிதான், இது உலக லெவல்ல வர பெரிய பஞ்சத்தை குறிக்கிறது. பஞ்சம் ஏன் அப்படின்னா, பஞ்ச காலத்துல தான் ஒரு அளவா தராசு போட்டு வைக்குவாங்க. ஏன்னா சாலமன் இருந்த காலத்துல அளவில்லாம எல்லாம் வந்துச்சு. ஆனா பஞ்ச காலம் யோசேப்பு டைம்ல பாருங்களேன், எல்லாம் தராசு போட்டு ரேஷன் போட்டு தான் வித்தாங்க. ஒரு அளவாதான் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வருது. லாமென்டேஷன்ஸ் 5:5-8 எல்லாம் பார்த்தோம்னா கருப்புன்றது வந்து எப்ப பாரு, பஞ்சத்துக்கு ஒரு கலர், பஞ்ச காலத்துக்கு கருப்பு கலர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, இது ஒரு முழுமையான பஞ்சத்தை பத்தி பேசல, அப்படி பேசல. நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன். ஏன்னா பஞ்சம்னு எட்டாவது வசனத்துல வருது. எட்டாவது வசனம் என்னென்ன போட்டிருக்கு படிங்க.
நான் பார்த்த போது இதோ மங்கிலை நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டே, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவியினாலும் பூமி துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கற்பாங்கியில் அவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
அதாவது நிறைய பேர் பஞ்சத்துல சாவறதுன்னு வர முழுமையான பஞ்சம் வந்து நாலாவது குதிரையில தான் வருது. இது மூணாவது குதிரை எதை பத்தி பேசுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். இது ஒரு முழுமையான பஞ்சத்தை பத்தி பேசல. ஏன்னா முழுமையான பஞ்சம் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமா இருக்கும். சாப்பாடே இல்லாம, தண்ணியே இல்லாம, ஒரு நம்மளால விவரிக்க முடியாத ஒருத்தர் 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 சாப்பிடுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுற மாதிரி பஞ்சம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாத ஒரு நல்ல சமாரியாலாம் பஞ்சம் வந்து பைபிள்லயே போட்டிருக்கு. ஒரு 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 மாசம் வேலை செஞ்சுன்னா உனக்கு 1 kg வந்து அந்த பறவைகளுடைய இருந்துட்டு போனதை கொடுப்பாங்க, அந்த அதை போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுமையான பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி முழுமையான பஞ்சத்தை பத்தி பேசல. இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு, இல்லன்னு இல்ல, சாப்பாடு இருக்கு. என்னன்னா கம்மியா இருக்கு, அதான் பாக்குறோம். 10th சாப்பாடு அப்படித்தான் பாக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தராசு அவர் எடுத்துட்டு வர்றார். பாக்குறீங்களா, தராசு. ஏன் தராசு? சாப்பாடு குறைவா இருக்கிறதுனால தராசு. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்? ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படி இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? A quart of wheat for a denarius. ஒரு டினாரியஸ் ஒரு பணம்னு போட்டிருக்கு. ஒரு குவாட் ஆஃப் வீட்னா ஒரு பிடி கோதுமைக்கு என்ன போட்டிருக்கு? ஒரு பணத்துக்கு ஒரு பிடி கோதுமை அப்படின்னு போட்டிருக்கு. பிடியா படி. சரி, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணம் அப்படின்னா டினாரியஸ் வருது. டினாரியஸ் அந்த காலத்துல ஒரு மனுஷன் முழு நாளைக்கும் வேலை செஞ்சானா அவனுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் ஒரு பணம். அதான் ஒரு டினாரியஸ், ஃபுல் டே வேலை செய்யணும். அப்படி கிடைச்ச உடனே இங்க ஒரு குவாட்னா எவ்வளவு தெரியுங்களா? ரொம்ப கொஞ்சம். ஒரு குவாட்டை கோதுமை வாங்கணும்னா ஒரு மனுஷன் தான் உயிர் பொழைக்கிற அளவுக்கு, ரொம்ப வயர்ந்ததே கூட சாப்பிட முடியாது, உயிர் பொழைக்கிற அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு அவனால சாப்பாடு சாப்பிட முடியும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா, ஒரு நாளெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு காசை எடுத்துட்டு வந்து நான் வாங்கினா எவ்வளவு கிடைக்கும், ஒரு படி கோதுமை கிடைக்கும். அந்த ஒரு படி கோதுமையில நான் மட்டும்தான் பொழைக்கணும்னா சாப்பிடுறதுக்கு அவ்வளவுதான் மிஞ்சம், வயிறு நிறையா நானும் சாப்பிட முடியாது, ஆனா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அவ்வளவுதான் ஒரு படி கோதுமை. ஒரு படினா நம்ம ஒரு படி நினைச்சுக்க கூடாது. நம்ம அந்த குவாட்டுன்றது, குவாட்டுன்றது ரொம்ப சின்னது, ரொம்ப குவாட்டுனா ரொம்ப சின்னது, அந்த அளவுக்கு தான் கோதுமை கிடைக்கும். நான் அந்த மாதிரி ஒரு நாள்லாம் வேலை செஞ்சுட்டு ஒரு பணத்தை சம்பாரிச்சுட்டு ஒரு குவாட்டு கோதுமையை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்தா அங்க அஞ்சோ பத்து வாய் திறக்குது அந்த குவாட்டு சாப்பாடுக்கு. யாருக்கு பத்தம் அந்த சாப்பாடு? பத்தமா யாருக்காவது பத்தாது. அது விடுங்க, என் பணம் எல்லாம் போச்சு, மற்ற செலவுங்கெல்லாம் நான் எப்படி பாக்குறது? வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், லைட் பில் கட்டணும், காய்கறி வாங்கணும், வெறும் கோதுமையை வச்சுக்கிட்டா காலத்தை ஓட்டுறது. எவ்வளவு எவ்வளவு வேற என்ன செலவுங்க இருக்கு நீங்க யோசிச்சு பாக்கலாம். ஒன்னா செலவுங்க, வேற எப்படி அதெல்லாம் நான் சந்திக்கிறது? எவ்வளவு ஒரு ஒரு பஞ்சம் தான், ஆனா சாப்பாடு இருக்குதான், ஆனா என்ன இருக்கு, விலைவாசி எல்லாம் பயங்கரமா கூடி போயிருக்கிறது. அதான் நம்ம பாக்குறோம், விலைவாசி பயங்கரமா கூடி போயிருக்கிறது. ஒரு ஒரு பணத்துக்கு வெறும் ஒரு படி கோதுமை அவ்வளவுதான் பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு ரிலீஃப் அதுல இருக்குது. சரி, அது முடியாத ஒரு கஷ்டம், அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு செய்தியா இருந்தாலும் தொடர்ந்து படி என்ன போட்டிருக்கல,
ஒரு பணத்துக்கும் மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே.
ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு மூணு படி வாட்கோதுமை. வாட்கோதுமையா? வாட்கோதுமை. சரி, ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமை பத்தல, ஒருத்தன் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ரிலீஃப் என்ன இருக்குன்னா, சரி கோதுமையை விட்டு உனக்கு வார் கோதுமை கிடைக்கும். வார் கோதுமை என்னன்னு தெரியுமா? மிருகங்க சாப்பிடுறது, மிருகங்க சாப்பிடுற சாப்பாடு. அதாவது நியூட்ரிஷனா இருக்காது, லோ நியூட்ரிஷன், சீப்பான காசு, ஆனா அட்லீஸ்ட் மூணு பேராவது அதை சாப்பிட முடியும். மூணு பேராவது சாப்பிடுற கிடைக்கு. இது எப்படின்னா, ஒன்னா ஒரு பிடி ரைஸ் கிடைக்கும் உனக்கு, இல்லைன்னா ஒரு ஒரு கேஜி ரைஸ் கிடைக்கும், இல்ல மூணு கேஜி புண்ணாக்கு கிடைக்கும் உனக்கு. எது நீ வேணும்னு லைன்ல நின்று நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பஞ்சமான ஒரு காலம், அதத்தான் அங்க சொல்லப்படுது, ஒரு பஞ்சமான ஒரு காலம். அது மாத்திரம் இல்லாம அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பெரிய வார்னிங், உலகத்திலேயே ஒரு பெரிய வார்னிங். இப்பெல்லாம் நமக்கு என்ன வருது, இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தானே வருது. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க என்ன வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு போட்டுருக்கு பாருங்க, எண்ணெயையும் திராட்ச ரசத்தையும் சேதப்படுத்தாதே. என்ன மாதிரி காலம் வந்திருக்கு பாருங்களேன், எண்ணெய் திராட்ச ரசம் சேதப்படுத்தாதுன்னா கோல்ட விட அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கோல்ட் எல்லாம் அங்க இது இல்ல, கோல்ட விட எக்ஸ்பென்சிவ். அதை ஒண்டி ஐயோ எண்ணெய் ஊத்தணும்னா ஒரு கொஞ்சம் கையில தொட்டு இப்படி ஊத்திக்கன்றது அர்த்தம், ரொம்ப சிக்கனமா. எண்ணெயிலையும் திராட்ச ரசம்னா அந்த காலத்துல சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க திராட்ச ரசத்தை டேஸ்டா இருக்கிறதுக்கு, அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா அதான் லக்ஸரி. பெரிய பணக்காரங்க கிட்டத்தான் எண்ணெயும் இதுவும் இருக்கும், உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் தான் வாங்க முடியும். அதை வச்சா மூணு நாலு மாசம் நீங்க ஓட்டணும் எண்ணெய் எல்லாம். ஏன்னா எண்ணெய் எல்லாம் இல்லாம எப்படி இருக்கும் நம்ம சப்பாத்தி, இல்ல எனக்கு எண்ணெய் இல்லாம அப்பளம் சுட்டு கொடுக்குறாங்க, அந்த அப்பளம் சாப்பிடவே முடிய மாட்டேன், எப்படி இருக்கும் ஒரு ஒரு பிளாண்டா இல்ல. அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு வார்னிங். பஞ்சம், பயங்கர படு பஞ்சம்ன்ற இல்லைங்களா. ஆனாதான் ஒன்னு புரிஞ்சுக்கணும், சாகுற மாதிரி பஞ்சம் இல்ல, இருக்கு சாப்பாடு. ப்ராப்ளம் என்ன, விலைவாசி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல என்ன பாடம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய முதலாவது வருகையில இருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் அநேக இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். That is the message. அவங்க அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவது ரொம்ப கஷ்டம், ஏன்னா விலைவாசி ரொம்ப கூடி போகும். அந்த ஆசியா மைனர் சபை அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த நியூஸ கேட்டு அப்படியே ஷாக் வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்டரியில சொல்றாங்க, ஒரு படி கோதுமை எவ்வளவு ரூபா தெரியுங்களா அந்த காலத்துல அவங்க வாங்கும் போது, இது ஒரு பணத்துன்னு போட்டிருக்கா, எட்டு பைசா. எட்டு பைசாக்கு தான் ஒரு படி கோதுமையை வாங்குவாங்க அவங்க. ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சேன்னா 8 பைசாக்கு நான் போய் வாங்கிக்கலாம். அப்படின்னா 8 பை எவ்வளவு நான் வாங்கிக்கலாம். இது எவ்வளோன்னா 800% இன்ஃபிளேஷன் ஆயிருக்கு. இன்ஃபிளேஷன் விலைவாசி கூடி போயிருக்கு. அப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்னு அதை கேட்டவனா அவங்களுக்கு ஷாக். உதாரணம் நமக்கு சொல்ல போனா இன்னமே 1 கேஜி அரிசி 800 ரூபாய், அதுவும் சீப்பான 1 ரூபாய் அரிசி 800 ரூபாய், நமக்கு என்ன ஷாக் ஆகுது. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு வருது. அது கேட்ட உடனே அவ்வளோ விலைவாசியா, அவ்வளோ விலை கூடி போகுதா? ஆமா அப்படிதான் கூடி போகுது. பயங்கரமான ஒரு காலம். ஏன் இப்படி கூடி போகுது? மார்க்கெட்ல போய் நம்ம கேட்டோம்னா மழையெல்லாம் வந்து தக்காளி எல்லாம் கெட்டு போச்சுங்க. ஒரே ஸ்ட்ரைக்ல நின்று வெங்காயெல்லாம் கெட்டு போச்சுங்க. அதுக்கு தான் 50 ரூபாய் 60 ரூபாய் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு மார்க்கெட்ல சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இது இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புகிற ஒரு நியாய தீர்ப்பின் கருவி. இப்படித்தான் 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் இந்த கருப்பு குதிரை வந்து வந்து உலகத்தை நியாய தீர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கும். அதான் நம்ம பாக்குறோம். விலைவாசி பயங்கரமா கூடி போன, சப்ளை பத்துல, அதனால விலைவாசி பயங்கர எக்ஸ்பென்சிவ், ஃபுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுறத பாக்கிறோம். இது வெறும் உலகத்துக்கு மாத்திரம் இல்ல, இதனால பாதிக்கப்படுறது. விசுவாசிகளும் பாதிக்கப்படுறது இல்ல, விசுவாசிகளும் பாதிக்கத்தான் பட போறாங்க. விசுவாசிகளும் பாதிக்க, ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப உயரமா போய். ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்தை நியாய தீர்ப்ப அவரு யூஸ் பண்ற அநேக கருவிகள்ல ஒரு கருவி வந்து இந்த பொருளாதார ஒரு காரியம். அதனால தாங்க இந்த உலகத்துல விலைவாசி எல்லாம் கூடிப்போகுது. ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பெட்ரோல் அவ்வளவு விலை போகுது, பெட்ரோல் அவ்வளவு விலை போகுதுன்னா நம்ம என்னத்தை பார்க்கணும்? அதுல கருப்பு குதிரை ஓடுறத பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். விலைவாசி கூடி போதுன்னா கருப்பு குதிரை ஓடுறத பார்க்கணும். சரி, நம்ம இது வந்து இன்னொரு விதத்துல எப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு காலத்துல சபைகளை எப்படி பாதிக்கும்? உதாரணத்துக்கு ஸ்மிர்னா சர்ச், அவங்கள எடுத்துக்காங்களா. அவங்கள இயேசு பார்த்து என்ன சொன்னாரு, நீங்க ரொம்ப தரித்திரரா இருக்கீங்க, ஏழையா இருக்கீங்க. ஏன் ஏழையா இருந்தாங்க அவங்க? இந்த மாதிரி விலைவாசி கூடி போற ஒரு காலத்துல கிறிஸ்துக்காக இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல என்ன ஆகும்? எல்லாமே விலைவாசி கூடி போச்சுன்னா மனிதனுக்கு இயற்கையா மனிதனுக்கு என்னங்க வரும்? பணம் 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 பணம்னு தானே அழியிறதா வரும். பணம் எல்லாம் ஒன்றும் பொழைக்க முடியாதுன்னு தானே வரும். அதுக்காக தன்னுடைய விசுவாசத்தையும் தான் தாரவாத்து கொடுத்துற மாதிரி விசுவாசத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஐயோ 10 கட்டளை எல்லாம் பார்த்தா முடியாது, ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் பார்த்தா முடியாது, பணத்தை சம்பாதிப்போம், நம்ம பணத்தை பார்ப்போம்னு நம்ம எல்லா மனுஷங்களும் அப்படி ஓடுற காலம் வரும், இயற்கையா வரும். ஆனா அந்த ஸ்மிர்னா சபை அதுக்கு இடம் கொடுக்கல. தன்னுடைய விசுவாசத்தை அங்க காமிச்சாங்க. தயத்திரா சபையில ஜெசபெல் அம்மா வந்து அவங்களை எல்லாம் மயக்கி, இப்படி இருந்தா நடக்குமா? விலைவாசி இருக்கிற விலைக்கு நீ சர்ச்சு ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்தா நடக்குமா? எல்லோரும் போங்க, போய் விக்கிர ஆராதனை பண்ணுங்க, எல்லோரும் உலகத்தின் போற போக்குல போய் காசு சம்பாதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு அவங்களை. அதனால தான் இது விசுவாசிகளுக்கும் இது வரும். அது விசுவாசிகளுக்கு ஒரு விசுவாச பரீட்சையா இது இருக்கும். இது ஆண்டவர் அனுப்புற நியாய தீர்ப்பின் கருவிகள். அந்த விசுவாசி, உண்மையான விசுவாசிகள் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கையில இருந்து வருகிறது நான் உண்மையா இருக்கணும். என்ன இருந்தாலும் என் விசுவாசத்துக்கு ஒருபோதும் தீங்கு வர மாதிரி ஆண்டவருக்கு உண்மை இல்லாத போகாதபடிக்கு நான் பார்க்கக்கூடாது. நான் ஸ்மிர்னா சபை ஆனாலும் தரித்திரன ஆண்டவருக்கு முன்னாடி ஐஸ்வர்யவான இருக்கும்படிக்கு தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் இது வருது. இதையே நினைச்சு சில பேர் உலக பிரபஞ்சத்தின் கவலைகள்னால முழுகி கூட போறாங்க இல்லைங்களா. சரி, 3வது குதிரையை பார்த்தோம். 1வது குதிரை என்ன? பொய்யான சமாதானம், எல்லாரையும் வஞ்சிக்கிற ஒரு சமாதானம். 2வது சமாதானம், ஒருத்தர் அடிச்சுக்கு கொலை செஞ்சுக்கிற ஒரு நிலைமை வருத நம்ம பார்க்கிறோம். 3வதாக பஞ்சம், படு பஞ்சம் இல்ல, விலைவாசி எல்லாம் கூடிப்போய், ரொம்ப கூடிப்போய், இன்ஃபிளேஷன் எல்லாம் பயங்கரமா போற ஒரு பஞ்சக்காக அப்படி வருத நம்ம பார்க்கிறோம். 4வது குதிரையை பத்தி நம்ம பார்ப்போம்.
அவர் 4வது குதிரையை உடைத்த போது 4வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்த போது இதோ மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன்.
இதோ மங்கின, ஒரு ஷாக்கோடு பாக்குறாரு, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை. தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஏ பேல் ஹார்ஸ், ஆஷன் ஹார்ஸ், ஆஷ் கலர். என்ன தெரியுமா ஆஷ் கலர்னா? நீங்க எல்லாம் டெட் பாடியை பாத்திருக்கீங்களா? டெட் பாடி கொஞ்சம் 1 டே ஃபுல்லா முடிச்சு பாத்திருக்கீங்களா? அது ஒரு கலரா மாறும், ஒரு மாதிரி ஆஷ் மார்ச்சுரியெல்லாம் பாக்கலாம், அது ஒரு கலரா இருக்கும். அந்த கலர் குதிரை, டெட் பாடி கலர் குதிரை வருது. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு தகுந்த மாதிரி பேரும் வருது பாருங்க.
அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர்.
மரணம் என்று பெயர். அவர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு.
பாதாளம் அவன் பின் சென்றது.
பாதாளம் அவன் பின் சென்றது. மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் பார்ட்னர், மரணமும் பாதாளம். மரணம் வந்துச்சுன்னா பாதாளம்னா நம்ம ஏதோ ஒரு நினைச்சுக்க கூடாது. பாதாளம்னா கல்ற, அவ்வளவுதான். கல்றைய பத்தி அது பேசுது, வேற ஹேட்ஸ் பேசுது, அது கல்றைய பத்தி பேசுது. இந்த மரணமும் பாதாளமும் ரெவலேஷன்ல அடிக்கடி வரும். இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா. ஆரம்ப அதிகாரங்கள்ல ரெவலேஷன் 20:3 கூட படிங்களேன், அங்கேயும் ரெண்டும் சேர்ந்து வரப்போகிறது.
அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் சிங்காசனத்தை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும்.
சரி, அதுக்கு முன்னாடி இருக்கலாம். அந்த வசனத்தை நான் பாக்குறேன், ஒருவேளை நான் தப்பா நோட் பண்ணிருக்கேன். மரணமும் பாதாளமும் பைபிள்ல நிறைய வாட்டி வரும். இந்த இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த அந்த மரணமும் பாதாளமும்ன்ற ஒரு குதிரை வருகிறது. மரணம்ன்ற குதிரை வருது, அதை பின்பற்றி பாதாளம் வருகிறது. அது என்ன செய்யுது? ரெவலேஷன் 6
பட்டயத்தினாலும் பந்தங்களினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காப்பாங்கி உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அப்புறம்
சாவினாலும்
பூமியின் துஷ்ட மிருகங்களாலையும். எத்தனை பேரை கொலை செய்யணும்னு போட்டிருக்கு? கால் பாங்கு அப்படின்னா கால் பாகம், பூமியில இருக்கிற கால் பாகம் மனிதர்களை கொலை செய்யணும். பூமியில எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் 7 பில்லியன். அப்படின்னா நம்மளால கற்பனை பண்ண முடியாத, எண்ணி முடியாத கால் பங்கு ஜனங்களை சாவடிக்கிறதுக்காக இந்த 4வது குதிரை வருது. எப்படி வருது? முதலாவது பட்டயத்தினால. இங்கதான் போர், போருங்க தான் இப்படி மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருது இல்லைங்களா? ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு, முதலாவது பட்டயம் போது போருங்கனால. இங்க வந்து பட்டயம் போட்டிருக்கிறத வேற பேர், பெரிய வார்ல யூஸ் பண்ற பிக் சோட பத்தி போட்டிருக்கு. போர்னால. அடுத்தது பஞ்சத்தினால. நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி அதுல பஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஐ ரேட் ஆகி பஞ்சத்தினால நிறைய பேர் சாவ போறாங்க. ஏன் இப்போ நடந்துகிட்டு இல்ல? பஞ்சத்தினால எத்தனை பேர் சாகுறது? பஞ்சத்தினால சாகுறது. அடுத்ததாக சாவினாலன்னு போட்டிருக்கு. தப்பான டிரான்ஸ்லேஷன். எல்லா பைபிள் அப்படியே போட்டிருக்கு தமிழ்ல. சாவினால இங்கிலீஷ்ல வந்து பெஸ்டிலன்ஸ், பெஸ்டிலன்ஸ் கொள்ளை நோயினால் அதான் போட்டிருக்கு. கொள்ளை நோயினால் சாகிறது. சாவுனால இதெல்லாம் தான் சாவ போறாங்களே, இது என்ன சாவுனாலும் தனி. கொள்ளை நோயினால் சாவுறது, பெஸ்டிலன்ஸ் போட்டிருக்கு. கொள்ளை நோயினால் சாவுறது. 3வது 4வது துஷ்ட மிருகங்கள்னால. இந்த 4 காரியம் ஏன் யோவான் யூஸ் பண்றாரு அப்படின்னா, பழையற்பாடுல எப்ப பாரு கடவுள் ஒரு தேசத்தை மிரட்டும் போது அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு அனுப்புவேன்னு சொல்லும் போது இந்த 4 காரியத்தை தான் அவர் சொல்லுவார். 4 காரியம், பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள். உதாரணத்துக்கு ஒரு வசனம், 2 வசனம் வந்தா படிக்கலாமே. எரேமியா 14:12
அவர்கள் மோசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகுதபடிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை
பாத்தீங்களா? அந்த 3 வருது. எசேக்கியல் 14:13 நீங்க போட்டிருக்கு, வீட்டுல போய் பாத்துக்கலாம். 4 வரும் அதுல. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, இது 1 வந்தாலே ஒரு தேசத்தினால தாங்க முடியாது. இது 4 வந்துச்சுன்னா எவ்வளவு, ஒரு வார் வந்தாலே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். வார் வரப்போது, பஞ்சம் வரப்போது, அப்புறம் கொள்ளை நோய், அது மாத்திரம், அது இல்லாம துஷ்ட மிருகங்கள். அது 4 வந்துச்சுன்னா அதமானோன்னு அர்த்தம். அது 4 பயங்கரமான ஜட்மெண்ட்ஸ். அப்படின்னா அதனால பல ஏற்பாடுல இருந்து அவர் பயன்படுத்துறாரு. வெறும் இதனால மாத்திரம் இல்ல, அநேக இது குறித்து இதை விட்டு வேற அநேக காரியங்கள்னால வேற எது எதனால மரணம் ஏற்படுமோ அதெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. இது நாள் பயன்படுத்துறதுக்கு என்ன, பல ஏற்பாடுல பயன்படுத்தின வார்த்தைகளை தான் பயன்படுத்துது. சரி, அந்த வார்த்தைகள் இல்ல, நமக்கு பட்டம் என்ன வார்னு பாக்குறோம், ஃபேமின்னா நமக்கு தெரியுது, பெரிய பஞ்சம், சாப்பாடே இல்லாத பஞ்சம். மூன்றாவதாக கொள்ளை நோய். கொள்ளை நோயில வந்து ஒன்னும் நோய்களை இருக்கு, பயங்கரமான கூட்டம் கூட்டமா சாகுற நோய்ங்க, எல்லோரும் சிக்காய் போயிட்டு இருக்கிற நோய்ங்க, இந்த வைரஸ், டெங்கு, அதெல்லாம் ஏன் வருது? இதுதான் காரணம். எய்ட்ஸ் ஏன் வந்து பரவிக்கிட்டு இருக்கு? இதுதான் காரணம். கொள்ளை நோய்கள், அந்த கொள்ளை நோய்கள்ல இன்னொன்னு பெஸ்டிலன்ஸ் வரும்போது இயற்கையின் சீற்றங்கள், பூகம்பம், சுனாமி எல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ரெண்டு வார்த்தை பெஸ்டிலன்ஸ் ரெண்டுக்கும் அடங்கியிருக்கு. அடுத்ததாக என்ன ஜீவன், துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள்னா நமக்கு என்ன, இப்ப துஷ்ட மிருகம் வரப்போகுது, எங்க காட்டுல இருந்து வந்துட போதா? துஷ்ட மிருகம்னா வைல்ட் அனிமல்ஸ் இல்லைங்களா, எங்க வரப்போகுது நமக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா சில ஊர் காடுகளே இல்லாத ஊருங்கெல்லாம் பார்த்தா அது எங்க வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தை பத்தி யோசிக்கணும். அந்த காலத்துல வந்து டிராவல் பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா, துஷ்ட மிருகங்கள் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் செத்து போயிருவாங்க. ஏன்னா துஷ்ட மிருகங்கள்னால அது விடவே விடாது. ஏன்னா நமக்கு இப்போ டிராவல்னால ஒன்னும் ஆபத்தே இல்லையா, துஷ்ட மிருகங்கள் இல்லாம இருக்கலாம். ஏரோப்ளைனு கிராஷ் ஆகுறது, ட்ரெயின் கிராஷ் ஆகுறது, எப்படி எல்லாம் வருது டிராவல்னால. அந்த மாதிரி நம்ம இந்த வேர்ட்ஸ் நம்ம காலத்துக்கு யூஸ் பண்ண பாக்கணும். அந்த டைம்ல டிராவல் தான் பெரிய துஷ்டம் இருக்கும். இன்னும் பூகம்பம்லாம் வந்துருச்சுன்னா துஷ்டம் இருக்கும். வந்தது ஏன், நம்ம காடை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம், யானை எல்லாம் வெளியே வந்து எல்லாரையும் குத்திக்கிட்டு இல்ல, அப்படி கூட வரலாம். இன்னும் ஒரு பெரிய போதகர் ஒரு சொல்லி இருக்கிறார், ரொம்ப இதா சொன்னார் அவரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப டெட்லியஸ்ட் அனிமல் எது தெரியுங்களா, ரொம்ப பயங்கரமான மிருகம், நிறைய பேர் கொலை பண்ண மிருகம், பாம்பு இல்ல, யானை இல்ல, சிங்கம் இல்ல, எது தெரியுங்களா, எலி. எலி, ஏன்னா இந்த உலகத்திலேயே எந்த போர்களையும் மனிதர்கள் அத்தனை பேர் செத்தது இல்ல, எலி தான் அநேக பேர் சாவடிச்சதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஏன்னா கோடானி கோடி விலை ரூபா பணம் சாப்பாடெல்லாம் உலகத்துல நஷ்டமாவது எலினால. முதலாவது நிறைய பேரை சாவடிக்கிறது எலிதான். இந்த 14th செஞ்சுரியில இந்த எலியினால இந்த பல்பானிக் பிளேக்ஸ் வந்து ஐரோப்பால இருந்த முக்கால்வாசி ஜனங்க செத்து, கால்வாசி ஜனங்க செத்து போனாங்க, கோடானி கோடி ஜனங்க செத்து போனாங்க. ஏன்னா இந்த எலிதான் அந்த நோயை பரப்புச்சு. ஒரு எலி வந்து ஒரு நேரத்துல 35 வியாதிகளை தன் மேல சுமந்துகிட்டு போய் பரப்ப முடியும். ஒரு எலி, ஒரு எலிய எலி கூட்டத்தையே எல்லாத்தையும் 95% சாவடிச்சிட்டோம்னா ஒரே வருஷத்துல அதே அளவுக்கு அந்த பாப்புலேஷன் வளர முடியும் ஒரு எலி. அதனால வியாதிகள் பரப்புறதுன்னு ஆண்டவர் நினைச்சா எதுனா பயன்படுத்தலாம். புரியுதுங்களா, ஒரு எலி பயங்கரமான டேஞ்சர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எலி ஏதோ ஃப்ளூ வந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர், ரொம்ப பயங்கர வியாதிகள் பரப்புற ஒரு இதுதான். நேக பேரை சாவடிச்சிருக்கு. அது எப்ப பாரு, மனுஷருங்க எங்க குடியிருக்கிறாங்களோ அங்கத்தான் அதனோட வீடை பண்ணிக்கும் எலிங்க. ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ன்றாங்க. சரி, நம்ம பயன்பாடுக்கு சில பாறைகளை பார்த்து முடிப்போம். நம்ம இப்போ 4 குதிரைகளை பார்த்து முடிச்சிருக்கோம். ரெவலேஷன்ல ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயத்திருப்பேன், நியாயத்திருப்பு இந்த உலகத்துக்கு ஆரம்பம்ன்ட்டார். ஆரம்பிச்சுட்டு இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு விசுவாசி கண்களால பார்க்கும்போது இப்படிதாங்க பார்க்கணும். இந்த 4 குதிரைகள் மூலமா தான் பார்க்கணும் என்ன நடக்குது. முதலாவது குதிரை, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்புற கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள், அநேகர் பொய்யான சமாதானத்தை பரப்பி கொண்டிருப்பார்கள். வெள்ள குதிரையில வருது அது, அது எங்க பார் பார்க்கிறோம். ரெண்டாவதாக எப்பார் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக பஞ்சம் பார்க்கிறோம். நாலாவதாக அநேக மரணங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்னு கேட்கிறோம் உங்ககிட்ட, இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இல்ல, ஃபியூச்சர்ல தான் நடக்க போதா, நம்ம கண் முன்னாடி நடக்குதுங்க. ஒன்னொன்னா எடுத்து பாருங்களேன், நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. உலக லெவல்ல எல்லாரும் சமாதானத்தை பத்தி பேசுறாங்க, எங்க பாரு கள்ள போதகம், பொய்யான சமாதானம் பரவிட்டு இருக்கிறது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கூட காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, கொலை வருதுல்ல, அவன் போட்டு கொடுமையாக அந்த மனைவியை எரித்து போட்டான், இங்க ஒரு பெரிய கொலையாச்சு, அவன் கை கழுத்தை வெட்டினான், கால ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்ல. கிறிஸ்டியன் இதெல்லாம் நியூஸ் வெளியே வர்றது இல்ல, நிறைய அரேப் கண்ட்ரீஸ்ல சைனீஸ் கண்ட்ரீஸ்ல கிறிஸ்தியங்களை எத்தனை பேர் கொள்றாங்க தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் கொலை பண்றாங்க, எத்தனை மில்லியன் சாவறாங்க தெரியுங்களா கிறிஸ்தவர்களை. இந்த மாதிரி அரேப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பயங்கரமா கிறிஸ்தவர்கள் கொடுமைகள் நடக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு, இந்த ரெட்டு குதிரை இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம பாக்குறோம் மரணம், அநேக சிற்றங்கள் இதை வச்சுதான் பார்க்க முடியும். செப்டம்பர் 11ல எத்தனையோ பேர் செத்து போனாங்க, சுனாமியில எத்தனையோ பேர் செத்து போனாங்க, இப்ப இந்த உத்தரகண்ட்ல எத்தனையோ பேர் செத்து போனாங்க. நம்ம கண்களுக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கண்களுக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொள்ளை நோய்கள்னு சில பேர் சொல்றாங்க, இந்த எய்ட்ஸ் வியாதினால இன்னொரு 100 வருஷத்துல ஆப்பிரிக்கா கண்ட்ரியே செத்து போவோம்ன்றாங்க. இன்னொரு 100 வருஷம் தான், இதை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஆப்பிரிக்கான்ற கண்ட்ரியில மனுஷங்களே வாசமா இருக்க முடியாதுன்றாங்க. அப்படி பரவிட்டு இருக்கு, இந்தியால கால்வாசி பேர் போயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. இன்னும் 100 வருஷத்துல இந்தியால கால்வாசி பண்ணி செத்துருவாங்கன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ரெவலேஷன் விளக்கத்தை நம்ம கொடுக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம பைபிள் பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் பார்க்கணும். இது வந்து 2000 வருஷமா ஒரு 100 நடக்கிறத நம்ம பாக்குறோம். இது பயன்பாட்டுக்கு நம்ம என்ன படிச்சுக்கிறோம், முதலாவது விசுவாசியா இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேல அமிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிதான் பார்க்கணும். இந்த உலகத்தின் மேல ஐயோ என்ன நடக்குது இந்த உலகத்துல, ஐயோ என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்காம ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பார்க்கணும். சோககரமா இருந்தாலும் ரொம்ப சேடு தான் இதெல்லாம் பார்க்கும்போது நடக்கிறத பார்த்தாலும் நம்ம ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும் தெரியுமா, என்னவா இருக்கணும்? பரலோகத்துல இதை பார்த்து என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூடா இருக்கணும். பரலோகத்துக்கு போய் சேர்றவங்களா இருந்தா பரலோகத்துல இதெல்லாம் பார்த்து இந்த குதிரையே வராத வராத வராதன்னா சொல்றாங்க பரலோகத்துல என்ன சொல்லப்படுது, சத்தம் கம் கம் கம்னு தான். உண்மையான விசுவாசிகளா நம்முடைய ஆட்டிடியூட் என்ன, ஆண்டவரே உடைய வருகைக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் வரணும்னா வரட்டும் 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 தான் நம்ம விசுவாசம் இருக்கும். ஏன்னா ரெவலேஷன்ல ஒரு விசுவாசியுடைய இது போட்டிருக்கு பாருங்களேன், 20:22 படிங்க, சாரி 22:20
சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
வாரும், கம் கம் லார்ட் ஜீசஸ், அதாங்க நம்மளுடைய இதா இருக்கணும். ஒரு சபை 2000 வருஷமா சபை என்ன தெரியுமா, இந்த உலக கஷ்டங்கள் உலக சீற்றங்கள் அதுக்கெல்லாம் பரிதாகப்பட்டு தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கு, சபை தான் செஞ்சிருக்கு மிஷினரிஸா. ஆனா ஆண்டவரே நீ வாரும், நீ முத்திரையை ஒன்னா சீக்கிரம் ஒடித்து அந்த 7 முத்திரையை உடைத்து இந்த பாவ உலகத்தை நீ முடித்து உன்னுடைய ராஜ்யம் வருவதாக. அதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கணும், உன்னுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும், அப்படித்தான் நம்முடைய ஆட்டிடியூட் இருக்கணும். ரெண்டாவது, இயேசுவை இன்னும் நம்பாத இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ஆர்வமா ஒரு வாட்டியும் இயேசு கிட்ட வந்துருங்கன்னு கெஞ்சறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இயேசுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட். இன்னும் உங்க வாழ்க்கையில ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் வரும், இயேசு கிட்ட நம்பி நம்ம அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துடலன்னா பெரிய ஆபத்து தான் வரும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஓடி போய் ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிச்சு அவர் கொடுக்கிற ரட்சிப்பை உடனே வாங்கிக்கணும். இந்த உலகத்தை ஆளுகிறது கிறிஸ்து, இந்த உலகத்தை நியாய தீர்க்க போற வருகிற கிறிஸ்து, வரப்போர் மாத்திரம் இல்ல அவருடைய நியாய தீர்ப்பின் குதிரைகளை ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டார். ஒரு பெரிய ராஜா வர்றதுக்கு முன்னாடி குதிரைகளை தான் அனுப்புவாங்க இல்லீங்களா, ஒரு பெரிய மினிஸ்டர் வரும்போது காரெல்லாம் வர மாதிரி அவருடைய அவர் வருவதற்கு அவருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கர்ப்ப வேதனைகளா திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு, வரப்போறாரு, ஒருவரும் தப்ப முடியாத ஒரு நியாய தீர்ப்புக்கு வரப்போற. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அந்த நியாய தீர்ப்பு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நம்ம வாழுகிறவர்களா இருக்கணும். அதான் இந்த பாடத்துல படிச்சுக்கிறோம், அதான் இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தேவன் நமக்கு அந்த காரியத்தை உணர்த்தி இதுக்கு தகுதியாக வாழும்படிக்கு நமக்கு உதவி செய்யட்டோம். ஜெபம் செய்வோம்.